ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 9 பீஷ்ம தேவரின் மரணம் என்ற தலைப்பில் ஸ்லோகம் 33.
திரிபுவன கமணம் தமால வர்ணம் ரவி கர கௌரவரம் அம்பரம் ததானே வபூரலக குலாவிருத்தானனாப்ஜம் விஜய சகேர திரஸ்து மேன வத்யா.
மொழிபெயர்ப்பு பொருளரை வழங்கியவர் தேவித்ராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத அகிலோல கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரி. மொழிபெயர்ப்பு.
ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பர் ஆவார். அவர் தமால மரத்தின் நீல நிறத்தையொத்த திவ்யமான உடலுடன் இவ்வுலகில் தோன்றியுள்ளார். 3 கிரக அமைப்புகளில் உள்ள அனைவரையும் அவரது உடல் கவர்ந்திழுக்கிறது. பலபலக்கும் அவரது மஞ்சள் நிற ஆடையும் சந்தன குழம்பினால் வரையப்பட்ட சித்திரங்களை கொண்ட அவரது தாமரை முகமும் என்னை கவர்ந்திழுக்கும் பொருள்களாக அமைய வேண்டும். மேலும் கர்ம பலன்களில் நான் பற்றில்லாமல் இருப்பேனாக.
பொருளுரை.
ஸ்ரீகிருஷ்ணர் அவரது சொந்த அந்தரங்கமான ஆனந்தத்தினாலும் அந்தரங்க சக்தியினாலுமே பூமியில் தோன்றுகிறார். மேல், மத்திய மற்றும் கீழ் எனப்படும் 3 லோகங்களில் உள்ளவர்களும் கிருஷ்ணரது திவ்ய ரூபத்தின் கவர்ச்சியான அம்சங்களால் கவரப்படுகின்றன. பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடையதை போன்ற இத்தகைய அழகிய உடல் அம்சங்கள் பிரபஞ்சத்தில் வேறு எங்குமே இல்லை. எனவே அவரது திவ்யமான உடலுக்கு எந்த ஒரு ஜடப்பொருளுடனும் எந்த சம்பந்தமும் இல்லை. அர்ஜுனன் வெற்றி கொள்பவர் என்றும் கிருஷ்ணர் அவரது நெருங்கிய நண்பர் என்றும் இங்கு வர்ணிக்கப்படுகின்றனர். குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு பிறகு அம்பு படுக்கையில் படுத்திருந்த பீஷ்மதேவர் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்த பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் அணிந்திருந்த அக்குறிப்பிட்ட உடையை நினைவு கூறுகிறார். அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் கிருஷ்ணரின் பலபலக்கும் உடையால் பீஷ்மர் கவரப்பட்டார். மேலும் மறைமுகமாக பகவானையே தனது நண்பராக கொண்ட அர்ஜுனனிடம் அவர் வியப்பு கொண்டார். திவ்யமான உறவு முறைகளுடன் பகவானுடன் உறவு கொண்டுள்ள அவரது பக்தர்களுடன் இணைந்து அழைக்கப்படும் போது கிருஷ்ணர் மிகவும் திருப்தி அடைகிறார். எனவே இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பீஷ்மதேவர் அவரை விஜய சகே என்று அழைக்கிறார், அர்ஜுனனின் நண்பர் என்று அழைக்கிறார். கிருஷ்ணர் அர்ஜுனனின் சாரதியாக இருந்த பொழுது சூரிய கிரணங்கள் பகவானின் உடை மீது பட்டு பலபலத்தன. அக்கிரணங்களின் பலபலப்பினால் உண்டான அழகிய வர்ணத்தை பீஷ்மதேவரால் மறக்கவே முடியவில்லை. மிகச்சிறந்த போர் வீரர் என்ற முறையில் கிருஷ்ணருக்கும் அவருக்கும் இருந்த வீர பராக்கிரம உறவு முறையை பீஷ்மர் சுவைத்து அனுபவித்தார். வெவ்வேறு ரசானு பாவங்களில் ஒன்றினால் பகவானுடன் தெய்வீகமான முறையில் உறவு கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட பக்தர் அதை மிக உயர்ந்த பரவச நிலையில் சுவைத்து அனுபவிக்கின்றார். குறைமதியாளர்களான பௌதிகவாதிகள் தங்களுக்கும் பகவானுக்கும் தெய்வீகமான உறவு இருப்பதைப் போல காட்டிக்கொள்வதற்காக விருந்தாவனத்து கோப்பியர்களைப் போல பாவனை செய்து செயற்கையான முறையில் உடனே மாதுரிய அன்பிலுள்ள உறவு நிலைக்கு தாண்ட பார்க்கின்றனர். பகவானுடன் கொள்ளும் உபயோகமற்ற அத்தகைய உறவு பௌதிக மனிதனின் மட்டமான மனநிலையை வெளிப்படுத்துகின்றது. ஏனெனில் பகவானுடனான மாதுரிய பாவத்தை அனுபவித்தவரால் பௌதிக ஒழுக்க விதிகளாலும் வெறுத்து ஒதுக்கப்படும் இகலோக காதல் விவகாரங்களிலும் பற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஆத்மாவிற்கு பகவானுடன் உள்ள நித்திய உறவு வெளிப்படுத்தப்படுகிறது. அத்தகைய உறவு 5 முக்கிய ரசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடும். உண்மையான பக்தர் ஒருவர் அத்தகைய ரசங்களுக்கிடையில் வேறுபாட்டை காண்பதில்லை. இதற்கு பீஷ்மதேவரே மிகச்சிறந்த உதாரணமாவார். பீஷ்மதேவர் எப்படி உன்னதமான முறையில் பகவானுடன் உறவு கொண்டிருந்தார் என்பதை நன்கு கவனிக்க வேண்டும். திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவர் அம்பரம் ததானே வபுரலக குலாவிருத்தானநாப்ஜம் விஜய சகேர திரஸ்து மேனவத்யா.
அற்புதமான ஒரு பாடல் அல்லது பிரார்த்தனை பீஷ்மதேவர் ஸ்ரீகிருஷ்ணரிடம் வைக்கிறார். கிருஷ்ணருடைய
ரூபத்தை இங்கு அவர் வர்ணிக்கிறார். பகவான் கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், லீலை அவரை சார்ந்தவர்கள், அதாவது அவருடைய பக்தர்கள், அவருடைய தாமம், இவை எல்லாமே மிகவும் கவர்ச்சிகரமான. கிருஷ்ணர் அப்படின்னா மிகவும் கவர்ச்சிகரமானவர் என்று பொருள். எல்லோரையும் கவரக்கூடியவர், எல்லோரையும் கவரக்கூடியவர், அதுதான் கிருஷ்ணருடைய தன்மை. கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், லீலை, அவருடைய பக்தர்கள், அவருடைய தாமம், இது எல்லாமே கிருஷ்ணர்லேருந்து வேறுபட்டது கிடையாது. அதனால் அவையும் கிருஷ்ணரை போன்றே கவரக்கூடியவராக இருக்கின்றன. இங்கே பீஷ்ம தேவர் கிருஷ்ணருடைய ரூபத்தை வர்ணிக்கிறார். திரிபுவன கமனம் தமாள வர்ணம், மூ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கவரக்கூடிய தமாள நிறத்தோட நீங்க இருக்கீங்க. தமாள வர்ணம், தமாள அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்கு பிருந்தாவன பகுதிகளில், நீங்க இன்றும் பார்க்கலாம், மற்ற பகுதிகளிலும் இருக்கும். தமாள மரம் நல்ல கருமை நிறத்தில் இருக்கும். அந்த மரம் பொதுவாக மரங்கள் பார்க்கும்போது அதற்கென்று ஒரு நிறம் இருக்கும், ஆனால் தமாள மரம் மட்டும் மற்றதிலிருந்து வேறுபட்டு கருமையாக இருக்கும். அந்த தமாள வர்ணம், கிருஷ்ணர் பல நேரங்களில் தமாள வர்ணம் அப்படின்னு அழைக்கப்படுறார். தமாள மரத்தில் கிருஷ்ணர் நிறைய லீலைகள் புரிவார். தமாள மரம் நிறைய இடங்களில் கிருஷ்ணரோட ஒப்பிடப்பட்டிருக்கு. அவருடைய வர்ணம் தமாளமாக இருந்தாலும், தமாள அப்படின்னா சில நேரங்களில் கருப்புன்னு கூட எடுத்துப்பாங்க நேரடியாக கூட, ஆனால் அந்த தமாள மரத்தினுடைய வர்ணம் கிருஷ்ணா அப்படின்னாலே கருப்புன்னு அர்த்தம். ஒரு பொருள் நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ண பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, தேய்பிரை, கிருஷ்ண பக்ஷம். கிருஷ்ண பக்ஷம் அப்படின்னா தேய்பிரை, கருப்பு, கருமையை நோக்கி போயின்னு இருக்கு. கிருஷ்ணா அப்படின்னா கருமை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. கிருஷ்ணர் பொதுவாக கிருஷ்ணர் இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா கருமை அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு அழகுடையது கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் அந்த கருமையை எடுத்துக்கொள்ளும் போது அவ்வளோ அழகுடையவராக இருக்கார். எல்லோரையும் வசீகரிக்கிறார், எல்லோரையும் வசீகரிக்கிறார். அவருடைய அழகில் மயங்காத நபர்களே கிடையாது. கிருஷ்ணர் கோட்டி கோட்டி மன்மதர்களை மயக்கக்கூடியவர்னு சொல்லப்போகிறார். கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம், அது கிருஷ்ணருடைய அழகு. அவர் கிருஷ்ணர், அவருடைய அழகு எல்லா மன்மதர்களையும் வசீகரிக்கக்கூடிய, அதைத்தான் இங்க புகழ்ற பீஷ்மதேவன். ரவிகர கௌரவரம் அம்பரம் ததானே, கௌரவராம்பரம், பொன்னிற மேனியில பொன்னிற நிற பொன்னிற உடை அவர் அணிந்திருக்கிறார். அவருடைய உடை, அவர் எப்பவுமே பொன்னிற உடை அணிவார் கிருஷ்ணர். அந்த பொன்னிற உடையில ரவி கர, ரவி அப்படின்னா சூரியன், சூரியனுடைய கர, அதனுடைய கதிர்கள் பட்டு பிரதிபலிக்கும் போது அதை அந்த மாதிரி இருக்கு. அவருடைய உடை பொன்னிற உடையில ரவியினுடைய கரங்கள், சூரியனுடைய கதிர்கள் படும்போது ஜொலிக்குதான். வபூர் அலக்க குல ஆவிருத்த அன்ன அப்ஜம், அவருடைய திருமுகம் சந்தனத்தில் குழைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒரு அழகோடு மென்மையோடு தாமரை போன்று இருக்கு அவருடைய திருமுகம். விஜயசகே, ஓ விஜயசகே. விஜய அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய பெயர்களில் ஒன்று. விஜய் அப்படின்னா யார் ஒருத்தர் வெற்றி அடையக்கூடியவரோ வெற்றியுடையவர்களோ அவர்கள் விஜய் அப்படின்னு அழைக்கப்படுவதுண்டு. அர்ஜுனன் விஜய அப்படின்னு அழைக்கப்படுறான். விஜய சகே, சகே அப்படின்னா நண்பர், சகா நண்பர். விஜய சகே அர்ஜுனனின் நண்பரே. ரதிரஸ்து மேன வத்யா, ரதிரஸ்து, ரதி அப்படின்னா பற்றுதல், ஒரு கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு பற்றுதல், அந்த மாதிரியான பற்றுதல் உங்க மேல எனக்கு இருக்கட்டும். அனவத்யா, வேற விஷயங்கள்ல எனக்கு பற்றுதல் வேண்டாம். அற்புதமான ஒரு பிரார்த்தனை. ஓ கிருஷ்ணா, கருமை நிற மேனி, தமாள மரத்தை போன்ற உங்களுடைய மேனி மேல என்னுடைய பற்றுதல் இருக்கட்டும். அத்தகைய மேனி மூ உலகத்தையும் கவரக்கூடியதா இருக்கு. மூ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் உம்மை பார்த்து அதிசயித்து போகிறார். சூரியனுடைய கதிர்கள் பட்டு யாருடைய பொன்னிற ஆடை பிரதிபலிக்கின்றதோ அவர் மீது என்னுடைய கவனம் இருக்கட்டும். யாருடைய திருமுகமானது சந்தன குழம்பினால் வடிக்கப்பட்டதை போன்று இருக்கிறதோ, தாமரை போன்று இருக்கிறதோ அவர் மீது என்னுடைய கவனம் இருக்கட்டும். யார் அர்ஜுனனுடைய நண்பரோ அவர் மீது எனது கவனம் இருக்கட்டும். அதை தவிர வேறு விஷயங்களில் என்னுடைய கவனம் வேண்டாம், இதை தவிர வேறு விஷயங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பீஷ்ம தேவர் சொல்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு பிரார்த்தனை! பகவான் எவ்வளவு அற்புதமான ஒரு நபர், எல்லோரையும் கவரக்கூடியவர். கிருஷ்ணர் எத்தகைய ரூபத்தில் வந்தாலும் எல்லோரையும் கவரக்கூடியவர், அதுதான் அவரை பகவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. பகவான் அப்படிங்கிறவர் பேரழகு மிக்கவராக இருக்கணும். அவருக்கு இணையாகவோ அவரை விட உயர்ந்தவராகவோ அழகு மிக்கவர் யாரும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படி யாராவது பகவானை விட அதிக அளவு உடையவராக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பகவானை விட உயர்ந்தவர்களாயிடும். பகவான் அப்படிங்கிறவர் யார் ஒருத்தர் ஆறு ஐஸ்வர்யங்களை பூர்ணமாக பெற்றிருக்கிறாரோ அந்த நபர் தான். யார் ஒருத்தர் அழகு, அறிவு, புகழ், வீரம், செல்வம், துறவு, இந்த ஆறு ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக பெற்றிருக்கிறார்களோ அவர்களே பகவான். நீங்கள் யாராவது ஒருத்தர் எடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அழகான நபர், இந்த உலகத்தில் மிக அழகான நபர் யார் அப்படின்னு ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா நிச்சயமாக அவரை விட அழகானவர் இன்னொருத்தர் இருப்பார், அவரை விட அழகானவர் இன்னொருத்தர் இருப்பார். அதுவும் குறிப்பாக இந்த பௌதிக உலகத்தில் எவ்வளவுதான் அழகு ஒருத்தருக்கு இருந்தாலும் வருடம் ஆக ஆக அந்த அழகு வந்து போயிடும். அதை நம்ம நிறைய பேர் கிட்ட பார்க்குறோம். வயது ஆக ஆக அவங்களுடைய அழகு வந்து முகத்தில் இருக்கக்கூடிய பொலிவு போயிடும். அது வயதினுடைய தாக்கம். மேலுலோகங்களில் இருக்கக்கூடிய தேவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக அந்த வயோதிகத்தினுடைய தாக்கம் இருக்காது, ஏறக்குறைய எப்போவுமே நல்ல ஒரு இளமையோட அழகோடு இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய அழகும் கிருஷ்ணருடைய அழகோடு ஒப்பிட முடியாது. அவர்களை காட்டிலும், மேலுலக வாசிகளை காட்டிலும் இன்னும் அழகானவர்கள்லாம் இருக்காங்க. அவர்களை காட்டிலும் சிவபெருமான் அழகு மிக்கவராக இருக்கார். அவருடைய அழகு பொதுவாக தோன்றார். அவர் எளிமையாக மயானத்தில் வசித்து கொண்டிருக்கார். அதனால் அவர் தன்னுடைய அழகை வெளியில் வெளிப்படுத்த மாட்டார். நாம் பார்க்குறோம் எப்போ சிவபெருமான் மீனாட்சியை திருமணம் செய்து கொள்றதுக்காக வந்தாரோ, அப்ப அவர் வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவரை வந்து குளிப்பாடுறாங்க. குளிப்பாட்டி அவருக்கு வந்து நல்ல உடைகள்லாம் அணிவிக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ இப்படி பாம்போடெல்லாம் போனா எங்க ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க? உடம்பு முழுக்க பாம்பு சுத்தி இருப்ப. பொதுவா நம்ம படங்கள்லாம் பார்க்கும்போது கழுத்துல மட்டும் ஒரு பாம்பு இருக்கிறது பார்ப்போம், இல்ல கையில ஏதோ ஒரு சில படங்கள்ல பாம்பு சுத்தி இருக்கிறது பார்ப்போம். ஆனா அவர் உடம்பு முழுக்க பாம்புகளை சுத்தி இருப்ப, அதெல்லாம் பாம்புகள்லாம் அப்படி ஓரம் ஒதுக்கிட்டு அவர் வந்து குளிப்பாட்டி பார்த்தா அவருடைய மேனி அவ்வளவு பேரழகு உடையதார், பேரழகு மிக்கவர். ஆனா அவரை காட்டிலும் பகவான் மிகுந்த அழகு மிக்கவர், எல்லோரையும் கவரக்கூடியவர். அழகு அப்படிங்கிறது சில நேரங்களில் மக்கள் நினைப்பாங்க அழகு அப்படிங்கிறது ஒருத்தனுடைய பார்வையில் இருக்கும்பாங்க. சில நேரங்களில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஒருத்தருக்கு அழகா இருக்கிறது இன்னொருத்தருக்கு அசிங்கமாக இருக்கும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. ஒரு காக்கை பார்க்கறதுக்கு காக்கை, இந்த வேறு நவீன காலத்தில் எங்கே பார்த்தாலும் காக்கா தான் இருக்கு. காக்கை வந்து ஒரு அழகற்ற ஒரு பறவை, பறவைனாலே அது ஒன்றும் அழகு கிடையாது. ஆனால் பறவைகளில் ஒரு சில பறவைகள் ரொம்ப அழகாக இருக்கும், கிளி மயில் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த காக்கையானது பார்க்கறதுக்கே கர்ம கொடூரமாக இருக்கு, ஆனால் அந்த காக்கைக்கு கூட தன் கொஞ்சம் பொன் கொஞ்சமா. ஏன்னா அந்த காக்கையானது அதுக்கு தன்னுடைய காக்கை இனத்தை சேர்ந்தது தான் அழகா தென்படுது. பன்றிக்குட்டி கூட தன்னோட மனைவி தன்னுடைய எதிர்ப்பாளினர் வந்து அழகானவர்களா இருப்பாங்க, ஆனா பன்றிக்குட்டியை மனுஷன் பார்த்தான் அப்படின்னா பன்றி அப்படின்னு ஒதுக்கிடுவான், அதை யாரும் கவர்ச்சி கொள்றது கிடையாது. உதாரணமாக பௌதிக வாழ்க்கையில் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடமும் ஒரு பெண் ஒரு ஆணிடமும் கவர்ச்சி கொள்வது அப்படிங்கிறது இயற்கை. ஆனால் அந்த கவர்ச்சி எதனாலனா அழகாக இருக்கு. அழகான ஒரு பொருளை பார்க்கும்போது, அழகான ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒருத்தன் கவரப்படுகிறான். ஆனால் அழகான ஒரு பன்றிக்குட்டியை பார்க்கும்போது நம்ம கவரப்படுறோமா? நிச்சயமாக இல்லை. அப்படி ஒருத்தன் கவரப்பட்டான்னா அதை விட கேவலமான வாழ்க்கை எதுவும் கிடையாது. ஆனா பொதுவா அழகான ஒரு பன்றிக்குட்டியோ அழகான ஒரு நாயையோ பார்க்கும்போது ஒருத்தன் கவரப்படுறது கிடையாது, அது சொல்ல முடியாது. நவீன காலத்துல நிறைய பேர் நாயை பார்த்து கவரப்படுறது உண்டு. ரொம்ப அழகான நாய், எங்க வீட்டுல ரொம்ப அழகான நாய் இருக்குமா? அழகு அப்படிங்கிறது ஒருத்தருடைய பார்வையில இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா ஒரு சில விஷயங்கள் அழகு அப்படிங்கிறதும் எல்லோருக்கும் அழகானதாக இருக்கும். அப்படிப்பட்ட அழகு தான் பகவானுடைய அழகு. தமிழகத்தில் ஒரு சுவாமி பிரபலமாக இருந்தார், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய பேர் நித்யானந்த சுவாமி. சில பிரச்சனைகள்னால அவர் இப்போ பிரபலம் இப்போ அதை விட பிரபலமாக இருக்கார், ஆனால் வேற விதத்தில் பிரபலமாக இருக்கார். அவரோட ஒரு தடவை அவருடைய சேவகர்களோட, பேரளவு சேவகர்களோட நான் வந்து பேசின்னு இருக்கும்போது சொன்னேன், இந்த இந்த முகத்தை பார்த்தா ஒரு அழகான மாதிரியா இருக்குது, கடவுள் அப்படின்னா அழகுடையவராக இருக்கணும்னு. உடனே அவன் சொன்னான், அவருடைய அழகு பேரழகு, உங்க கண்ணுக்கு தெரியல, அழகு அப்படிங்கறது பார்க்கறவங்களோட பார்வையில இருக்கு அப்படின்னா. ஆனா உண்மை அப்படி கிடையாது. பகவானுடைய அழகு எல்லோரையும் கவரக்கூடியது, விரோதிகளையும் கவரக்கூடியது, எதிரிகளையும் கவரக்கூடியது, அதுதான் கிருஷ்ணருடைய அழகு. பகவான் எந்த ரூபத்தை எடுத்தாலும் சரி, கிருஷ்ணா அப்படின்னா எல்லோரையும் கவரக்கூடியவர் அப்படின்னு பொருள். ஆனா பகவான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் எல்லோரையும் கவரக்கூடியவர். கிருஷ்ண ரூபத்தில் மற்ற எல்லா ரூபங்களை காட்டிலும் அதிகமாக கவரக்கூடியவராக இருக்கிறார். இருந்தாலும் பகவான் எல்லா ரூபங்களையும் அதிகமாக கவரக்கூடியவர். அவர் பாதி மனிதனாக பாதி சிங்கமாக வரார். நரசிம்மர் அவருடைய ரூபம் பேரழகு மிக்கது. அப்படி அவரை பார்த்து எல்லாருக்கும் பயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருடைய அழகும் இருக்கு. நரசிம்மருடைய அழகு பேரழகு மிக்கவர். பகவான் ஒரு சின்ன பையனா வரார், வாமனனா. வாமனனா வரும்போது அசுரர்கள் கூட அவரை பார்த்து மயங்குறாங்க. பலி மகாராஜருடைய தங்கை அவர் நினைக்கிறா, ஓ இவ்வளவு அழகான பையன், ஆ இவ்வளவு அழகான ஒரு குழந்தை, அழகான ஒரு பையன். அசுரத்தனம் உடைய பலி மகாராஜர் பக்தர், ஆனால் அவருடைய தங்கையெல்லாம் அசுர குணம் உடையவர்கள். ஆனால் அவளும் வந்து கவரப்படுறார் கிருஷ்ணரை பார்த்து, வாமனரை பார்த்து. ஓ எவ்வளவு அழகான ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய பாக்கியம் பெற்ற தாய் யாரா இருக்க முடியும்? அந்த அத்தகைய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வாமனர் நமக்கு தெரியும், மூணடி நிலம் கேட்டு உலகத்தையே அளந்தார். மூணடி நிலம் கேட்டு உலகத்தையே அவர் அளந்தறியும். பலி மகாராஜருடைய தங்கைக்கு பயங்கர கோபம் வந்துடும், ஆ இவன் ஒரு ஏமாற்றுக்காரன், இவனை நான் கொல்லணும்னு நினைச்சா. இவன் ஒரு ஏமாற்றுக்காரன், இவனை நான் கொல்லணும்னு நினைச்சா. கிருஷ்ணரை நினைத்து யார் எந்த எத்தகைய விருப்பத்தை நினைச்சாலும், எப்படி எதை விரும்பினாலும் பகவான் அதை ஏதோ ஒரு சில விதங்களில் பூர்த்தி செய்வார். கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கணும்னு நினைச்சா, அதே சமயத்தில் அவரை கொல்லணும்னு நினைச்சா. கிருஷ்ணரை கொல்றது முடியாது, ஆனால் பால் கொடுக்கறது முடியும். அதனால கிருஷ்ணர் கிருஷ்ணரா வந்தபோது அவளுக்கு வாய்ப்பு கொடுத்தார். பூத்தனாவா பூத்தனா கிருஷ்ணருக்கு வந்து பால் கொடுத்து கொள்றதுக்கு வந்தான் கிருஷ்ணர் அவளை கொண்டுட்டு. பூத்தனா பார்க்கும்போது, கிருஷ்ணரை பார்க்கும்போது சில நேரங்களில் பயப்படுறா, ஆனால் அதே சமயத்தில் கவரவும் படுறான். எல்லோரும் கிருஷ்ணரை பார்க்குறவங்க எல்லாரும் கவரப்படுறாங்க. கிருஷ்ணர் மத்ராவுக்குள்ளார முதல் முறையாக வரும்போது எல்லாரும் ஏற்கனவே கிருஷ்ணரை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர் வரும்போது எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க, எப்படிப்பட்ட ஒரு நபர், இவ்வளோ ஒரு அழகா. அதுதான் பகவானுடைய அழகு, பேரழகு மிக்கவர். அத்தகைய அழகைத்தான் இங்கே வந்து இவர் வர்ணிக்கிறார். கிருஷ்ணர் அவருடைய இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா, தன்னுடைய பக்தர்களோடு இருக்கக்கூடிய உறவில் அவர் ஆனந்தம் அடைகிறார். அதனால தான் கிருஷ்ணருடைய நிறைய பெயர்கள் அவரோட பக்தர்களோடு இணைந்து இருக்கும். அத்தகைய பெயர்களை சொல்லும்போது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா, தன்னுடைய பக்தனோடு இணைந்து தன்னை பார்க்கும்போது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். யசோதநந்தன், யசோதையினுடைய மைந்தன், நந்தநந்தன் நந்த மகாராஜருடைய பையன், வாசுதேவன் வசுதேவருடைய புதல்வன், தேவகி புத்ரா, நந்தகோபா, இப்படி தன்னுடைய பக்தர்களோடு இணைந்து அவருடைய பெயர் சொல்லப்படும் போது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. பார்த்த சாரதி. அதனால இங்க பீஷ்மதேவர் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக விஜய சகே அப்படின்னு அழைக்கிறார், அர்ஜுனனுடைய நண்பனே. கிருஷ்ணர் பக்த வத்சலா, அவருடைய மிக உயர்ந்த குணம் பக்த வத்சலா, பக்தர்களை காக்கக்கூடியவர், பக்தர்களுக்காக தன்னையே ஒப்படைக்கக்கூடியவர். அதுதான் கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த குணம், அதைத்தான் அவர் மிக முக்கியமானதாக நினைக்கிறார். கிருஷ்ணரை பொறுத்தளவு வேற எதையும் அவர் வந்து அதிகமாக பொருட்படுத்துறது கிடையாது. அவரை பொறுத்தளவு நான் என்னுடைய பக்தர்களுக்கு பிரியமானவனாக இருக்கணும், பக்தர்களை காக்கக்கூடியவனாக இருக்கணும், அதுதான் என்னுடைய கடமைன்னு கிருஷ்ணர் நினைக்கிறார். அதைத்தான் பீஷ்ம தேவர் பகவானோட இருக்கக்கூடிய லீலைகள் மூலமாக வெளிப்படுத்துறார். பீஷ்ம தேவருக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் வீரிய ரசம் இருக்கு, போர் புரியக்கூடிய ஒரு வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரசம். பகவானுக்கும் ஜீவனுக்கும் நடுவில் 5 வகையான ரசங்கள் அல்லது உறவு பரிமாற்றங்கள், அன்பு பரிமாற்றங்கள் இருக்கு. அதுல ஒன்று சாந்தமா உறவு கொள்றது, அது சாந்த ரசம்னு சொல்லப்படுது. சாந்தமான உறவு அப்படின்னா விருந்தாவனத்துல உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், புல், நதி, பசுக்கள், பறவைகள், இதெல்லாம் பகவானோடு சாந்தமாக உறவு கொள்ளுது கிருஷ்ணரோடு. அதனால அத்தகைய உறவு முறை சாந்த ரசம்னு அழைக்கப்படுது. அப்புறம் தாசிய ரசம், பகவானுக்கு சேவகனாக இருக்கிறது. பகவானுக்கு சேவகனாக இருக்கக்கூடிய உறவு முறை நம்ம பார்க்குறோம் கிருஷ்ண லீலைகளில். அவருக்கு உடை உடுத்தி விடுறது, அவருக்கு அணிகலன்கள் அணிவிக்கிறது, அது மாதிரி நிறைய சேவகர்கள் இருக்காங்க. அவர் அப்புறம் பகவானோட நண்பனாக உறவு கொள்றது, எத்தனையோ கோபர்கள் இருக்காங்க. பகவானுடன் பெற்றோராக உறவு கொள்றது, அதன் பிறகு பகவானுடைய காதலியாக உறவு கொள்றது. இந்த 5 ரசங்கள் பகவானோட ஒருத்தர் உறவு கொள்றதுக்கு உகந்தது. இந்த 5 முக்கியமான ரசங்கள்னு சொல்லப்படுது. இதற்கடுத்து 2 நிலையில ஒரு 7 ரசங்கள் இருக்கு. அத்தகைய 2 நிலை ரசங்கள்ல ஒன்று வீரிய ரசம், பகவானோடு சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு அன்பு. எப்படிப்பட்டது அத்தகைய அன்பு, நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. எப்படி சண்டை போடுறதுல ஒரு அன்பா? அது பகவானுக்கும் பக்தர்களுக்கும் சில நேரங்களில் சாத்தியமாகும். அதைத்தான் பீஷ்ம தேவர் அனுபவித்தார். பீஷ்ம தேவர் எதற்காக எதிர்த்தரப்பில் இருக்கணும்? பொதுவாக நிறைய காரணங்கள் சொல்கிறதுண்டு, மேலோட்டமான காரணங்கள் நிறைய நம்ம சொல்லுவோம். பீஷ்ம தேவர் வந்து அஸ்தினாபுரத்தை காக்கணும் அப்படின்னு அவர் வந்து விரதம் எடுத்திருந்தார், உறுதி எடுத்திருந்தார், ஹஸ்தினாபுரத்தை காப்பாற்றுவேன் நான் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் துரியோதனை போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டதுனால அவர் வந்து அவனுக்கு பக்கமாக போரிட நேர்ந்தது. இப்படிலாம் பல காரணங்கள் நம்ம சொல்கிறது உண்டு. ஆனால் பீஷ்ம தேவர் கௌரவர்களின் பக்கம் போர் புரிந்ததற்கான முக்கிய காரணம் கிருஷ்ணரை எதிர்த்தரப்புலேருந்து பார்த்தா தான் அந்த வீரிய ரசத்தை வெளிப்படுத்த முடியும். கூடவே இருந்தால் எதிரில் நிற்கிறவரை பார்க்க முடியாது கிருஷ்ணரை, அந்த அளவுக்கு அவரோட சண்டை போட முடியாது. கிருஷ்ணரோடு சண்டை போடணும், அவருடைய வீரியத்தை பார்க்கணும்னு நினச்சார், அதுதான் அவருடைய குறிக்கோள். அதனால அவர் என்ன பண்ணார், ஒரு முறை கிருஷ்ணரை எப்படியாவது அவருடைய கோபத்தை தூண்டியே ஆகணும் அப்படின்னு நினச்சார். அவர் சொன்னார், ஒன்று நாளைய யுத்தத்தில் அர்ஜுனன் மடியணும், இல்லை கிருஷ்ணர் ஆயுதத்தை எடுக்கணும். உறுதி எடுத்தார் பீஷ்மர் துரியோதனன் கிட்ட சொல்லும்போது சொன்னார், நாளைய யுத்தத்தில் நான் வந்து அர்ஜுனனை நிச்சயம் கொள்றேன் கிருஷ்ணர் தடுக்காத பட்சத்தில். அவருக்கு உள்ள என்னன்னா, அர்ஜுனனை கொள்றதுக்கு நம்ம முழு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா கிருஷ்ணர் அவனை பாதுகாக்க வருவார், கிருஷ்ணர் ஆயுதத்தை எடுத்தே ஆவார், கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி உறுதி எடுத்திருந்தார். கிருஷ்ணர் உறுதி எடுத்திருந்தார், நான் ஆயுதத்தை தொடமாட்டேன் அப்படின்னு. ஆனா அந்த யுத்தத்துல, அந்த நாள் யுத்தத்துல பீஷ்ம தேவர் அர்ஜுனனை விட்டு வதக்கிறார். பல்வேறு அம்புகள் எல்லா பக்கத்திலையும் அர்ஜுனன் வந்து பிரமிச்சு போறான், என்ன செய்யறதுன்னே தெரியல. பீஷ்ம தேவர் அவ்வளவு சிறந்த சக்திசாலி, அர்ஜுனனும் மிகப்பெரிய வில்வீரன், ஆனா பீஷ்ம தேவர் அர்ஜுனனை ஏறக்குறைய முடிச்சிட்டார். அர்ஜுனன். அந்த க்ஷணத்துல பகவான் பார்த்தார், இதை தடுத்தே ஆகணும், இவன் என்னுடைய பக்தன் அர்ஜுனன், என்னுடைய பக்தன், என் கூட இருந்தவன ஒருத்தருங்க வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னா நான் பக்த வத்சலன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நான் வந்து விரதம் எடுத்திருக்கேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு, ஆனா நான் இப்ப ஆயுதம் எடுக்கல அப்படின்னா நான் பக்த வத்சலன் இல்லைன்னு ஆயிடும். அதனால கிருஷ்ணர் தன்னுடைய சத்தியத்தையே மீறார். கிருஷ்ணர் சத்தியம் செய்தார், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், ஆனா பக்த வத்சலன் என்று அறியப்படுவதை கிருஷ்ணர் பெருமையா நினைக்கிறார். தான் வந்து கொடுத்த வாக்குறுதியை சத்தியத்தை காப்பாற்றியவன், சத்தியவான் அப்படின்னு அறியப்படுறதை காட்டிலும் பக்த வத்சலன் அறியப்படுறத கிருஷ்ணர் பெருமையா நினைக்கிறார். அதனால எடுத்துட்டு போறார், சக்கரத்தை எடுத்துட்டு பீஷ்மரை தாக்குறதுக்கு போறார். அப்ப அர்ஜுனன் தடுப்பான், ஓ கிருஷ்ணா எனக்காக நீ உன்னுடைய சத்தியத்தை மீறிட்டன்னு மக்கள் நினைக்க கூடாது. அர்ஜுனனுடைய அன்பை பாருங்க, பகவான் தன்னுடைய பக்தனுக்காக தன்னுடைய சத்தியத்தை மீற தயாரா இருக்க, ஆனா பக்தனானவன் தனக்காக பகவானுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுலயும் பக்தன் நினைக்கிறான். அது பக்தனுடைய எண்ணம். அர்ஜுனன் கிருஷ்ணர் காலை பிடிக்கிறான், வேண்டாம் கிருஷ்ணா நானே சண்டை போடுறேன், எனக்காக நீங்க உங்களுடைய சத்தியத்தை முறிக்க வேண்டாம். அத்தகைய அன்பு பரிமாற்றம் பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடுவில் அந்த குருக்ஷேத்திர யுத்த காலத்துக்கு நடுவில் ஒரு அற்புதமான அன்பு பரிமாற்றம் நடைபெற, அதை இங்க பீஷ்ம தேவர் நினைவு கொள்றார் விஜய சக்கேன்னு சொல்லும்போது. கிருஷ்ணர் அதனால தன்னுடைய பக்தனோடு இருக்கும்போது பக்த வத்சலனா அறியப்படும் போது அவர் பெருமை அடைகிறார். விஜய சக்கே, விஜய அர்ஜுனனுடைய நண்பனா இருந்து தேரோட்டினியே கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணன் என்னுடைய மனதில் நிற்கணும். கிருஷ்ணருடைய மேனியில அம்புகள் பட்டு அவருடைய மேனியிலிருந்து இரத்தம் சொட்டும். ஆன்மீக உடலிருந்து இரத்தம் எப்படி சொட்டும், சொட்ட முடியும், பகவானுடைய லீலை அது. அவருடைய மேனியிலிருந்து இரத்தம் சொட்டும் போது அந்த கருமை நிற மேனியில செந்நிறம் இரத்தம், அவருடைய பொன்னிற உடை, அதை பார்த்து பீஷ்மர் ரசிப்பார். அவருடைய அழகு, பகவானுடைய அழகு, அதை இங்க வந்து பீஷ்மர் நினைவில் கொள்றார். அதுதான் பகவானுக்கும் பக்தனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு, வித்தியாசமான உறவு. அத்தகைய உறவு நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை கட்டுண்ட நிலையில இருக்கக்கூடிய நம்மளால யூகிக்கவே முடியாது. அதைத்தான் ஸ்ரீல பிரபுபாதை இங்க சுட்டி காட்டுற. சாதாரண பௌதிகவாதிகள் கிருஷ்ணருக்கும் பீஷ்மருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை புரிந்து கொள்ளவே முடியாது. அதையே புரிந்து கொள்ள முடியாத பட்சத்துல எல்லாவற்றையும் விட உயர்ந்த மாதுரி ரசத்தை எப்படி மக்களால் புரிந்து கொள்ள முடியும்? கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு, அதை வந்து சாதாரண ஒரு பௌதிக காமமா பார்ப்பார். கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு, அதனால அதை வந்து ஒரு சாதாரண ஒரு ஆணும் பெண்ணும் நடனம் ஆடுற மாதிரி கிருஷ்ணரும் கோபியர்களும் நடனம் ஆடினாங்கன்னு நினைப்பான். கிடையாது, மிக உயர்ந்த நிலைய கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவுகளை ஆரம்ப நிலையில நம்மளால உணர முடியாது. ஆனா அத்தகைய உறவுகள் யார் ஒருத்தர் பக்தியில உயர்வு பெற்றார்களோ அவர்களால புகழப்படுதுங்கிறத தெரிஞ்சுண்டு நம்ம அத்தகைய பக்தர்களை வணங்கலாம். பீஷ்ம தேவரை போன்ற பக்தர்களை நம்ம வணங்கலாம், வணங்கணும். அத்தகைய பக்தர்களை வணங்குவதன் மூலமா நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியும். கிருஷ்ணர் கிருஷ்ணர் சொல்ற, யார் என்னுடைய பக்தன் சொல்றானோ அவன் உண்மையில என்னுடைய பக்தன் இல்லை, யார் என்னுடைய பக்தனுக்கு பக்தனாக இருக்கிறானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், பக்தியில நம்மளுடைய பணியானது கிருஷ்ணருக்கு சேவை பண்றது கிடையாது, கிருஷ்ண பக்தர்களுக்கு சேவை பண்றது. அவர் சொல்றார், நான் ஒரு சூத்ரன் அல்ல, வைஷ்யன் அல்ல, சத்திரியன் அல்ல, பிராமணனும் அல்ல. அவர் பிராமண குலத்தில் பிறந்திருந்தார், இருந்தாலும் அவர் சொல்றார் நான் பிராமணனும் அல்ல, நான் ஒரு பிரம்மச்சாரி அல்ல, கிரகஸ்தன் அல்ல, வானப்பிரஸ்தன் அல்ல, சன்னியாசியும் அல்ல. மகாபிரபு ஒரு சன்னியாசி, ஆனால் அவர் சொல்ல சன்னியாசியும் அல்ல. நான் யார் அப்படின்னா, கோபி பர்த பாத கமலையோ தாச தாச தாசானு தாச. கோபியர்களுடைய பர்து, கோபியர்களுடைய நாதர், கோபியர்களுடைய இறைவன் கிருஷ்ணர், அவருடைய தாசர்களுக்கு 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 தாசன் அப்படிங்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மூணு தாசனு கீழே ஒரு தாசன்ங்கிறது கிடையாது. தாசர்களுக்கு 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 தாசர்கள் போயிட்டே இருக்கு. அத்தகையவர்களுக்கு தாசன், அதுதான் ஒரு பக்தனுடைய நிலை. அதைத்தான் இங்கே வந்து பீஷ்மதேவர் வெளிப்படுத்துகிறார். கிருஷ்ணரை தன்னுடைய பக்தன்னு சொன்னால், கிருஷ்ணர்கிட்ட பீஷ்மர் பேசும்போது விஜய சகே, அர்ஜுனனுடைய நண்பனாக நீ இருக்க. கிருஷ்ணர் அதை வந்து விரும்புகிறார், என்னுடைய பக்தன் அப்படிங்கிறவன் யார் ஒருத்தர் என்னுடைய பக்தனுக்கு 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 பக்தனாக இருக்கிறானோ அத்தகைய நபர். அதனால நம்மளும் பக்தர்களுக்கு தாசனாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். பக்தர்கள் ஒவ்வொருத்தர் வந்து பிரபு அப்படின்னு அழைப்போம். பிரபு அப்படின்னு அழைக்கிறோம்னா, இவர் என்னுடைய எஜமானர் அப்படின்னு அழைக்கிறோம். எஜமானர் அப்படிங்கும்போது அங்கே வந்து நான் சேவகன், நான் அவருடைய தாசன் அப்படிங்கிற உணர்வை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம எப்போ பக்தர்களுக்கு சேவை செய்கிறோமோ, பக்தர்களுக்கு தாசனாக நம்ம இருக்க பழகி கொள்கிறோமோ, அப்போ கிருஷ்ணருக்கு பிரியமானவராக ஆகும். எப்போ நம்ம வந்து பக்தர்களுக்கு தாசனாக இருக்க மாட்டேன், நான் கிருஷ்ணருக்கு தான் தாசனாக இருப்பேன், என்னுடைய குருவுக்கு மட்டும்தான் தாசனாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்போ நம்ம கிருஷ்ணருக்கு பிரியமானவர் ஆக முடியாது. கிருஷ்ணருக்கு இங்கே பிடிக்குது. விஜயசகேன்னு அழைக்கும் போது கிருஷ்ணர் மிகவும் திருப்தி அடைகிறார். தன்னுடைய பக்தனுக்கு சேவகனாக ஒருத்தர் செயல்படும் போது கிருஷ்ணர் அதில் ஆனந்தம் அடைகிறார். அதை நம்மளும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையையும் வடிவமைத்து கொள்றதுக்கு பார்க்கணும். ஒருத்தர் பக்தராக இருக்கும்போது அவருக்கு நம்ம வந்து சேவை செய்வதற்கும், அவருக்கு நம்ம வந்து பிரியமானவர் ஆகிறதன் மூலமாகவும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியும். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் கருத்துகள்? பக்தர்களுக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறது, அவர் ஒரு பக்தர் அப்படிங்கிற எண்ணத்தோடு சேவை செய்தால் அத்தகைய உறவு முறை பிரியமானது, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பொதுவா நம்ம அதை வந்து சிபாரிசு பண்றது கிடையாது. குறிப்பா தேவர்கள்ட்ட வரும்போது, சிவபெருமான் போன்ற தேவர்கள்ட்ட, ஏன்னா அத்தகைய அணுகுமுறையானது குறைந்தபட்சம் நம்மளுடைய ஆரம்ப நிலையிலேயாவது, சிவபெருமான் ஒரு பக்தர் அப்படிங்கறனால சிவபெருமானை அணுகிறது கிடையாது. சிவபெருமானை நான் ஏற்கனவே கும்பிட்டு இருந்தேன், அதனால அதை வந்து அவரும் ஒரு பக்தர் தான் அப்படிங்கிறத ஒரு சாக்கு சொல்லி தன்னுடைய பழைய கலங்கங்களை இன்னும் மனசில் வச்சுட்டே இருப்பாங்க. அதாவது பழைய பழக்கங்களை வந்து இன்னும் மனசில் வச்சுட்டே இருப்பாங்க. அதனால நம்ம அதை வந்து அனுமதிக்கிறது இல்லை. ஒருத்தர் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா சிவா தாராளம். ஆனா அவரை வந்து ஒரு தேவரா நினைச்சா யாரும் வழிபடுறது கிடையாது. தேவரா நினைச்சு வழிபடுறத வந்து உகந்ததா இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை வணங்கணும். சரி, சிவபெருமான் பக்தர், அவரை அணுகலாம் அப்படி நினைச்சா கூட சிவபெருமானை நேரடியாக அணுகிறதுக்கும் நமக்கு தகுதி கிடையாது. நீ எப்படி சிவன்கிட்ட போய் எப்படி கும்பிட முடியும்? அதுக்கும் உங்களுக்கு தகுதி கிடையாது. அதனாலதான் பரம்பரையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 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 அதாவது பரம்பரையில வரக்கூடிய தாசர்களுக்கு 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 தாசனா இருக்கும். எப்படி நீங்க சிவபெருமானுக்கு சேவை செய்ய முடியும்? முடியாது. எப்படி சேவை பண்ணுவீங்க? அவரை ஒரு வைஷ்ணவரா பார்த்து நீங்க எப்படி சேவை பண்ண முடியும்? அவர் அவ்வளோ உயர்ந்த வைஷ்ணவர். அவ்வளோ உயர்ந்த வைஷ்ணவருக்கு நீங்க நேரடியாக சேவை பண்ண முடியுமா? முடியாது. அதனால பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் மூலமா நம்ம சேவை பண்ணும்போது உயர்ந்த பக்தர்கள் எல்லோரும் திருப்தி அடைவாங்க. நம்ம வந்து கோபியர்களை பத்தி பேசுறோம், பீஷ்மரை பத்தி பேசுறோம், அர்ஜுனனை பத்தி பேசுறோம். நம்ம என்ன அர்ஜுனனுக்கு செலை வச்சு அர்ஜுனனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல பீஷ்மருக்கு செலை வச்சு பீஷ்மருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோமா? கோபியர்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த வழிபாடானது கிருஷ்ணரோடு சேர்ந்து இருக்கு. தனியா போய் கோபியர்களுக்கு யாரும் சிலை வைக்கிறது இல்லை. தனியா சில நேரங்களில் எங்கேயாவது பக்தர்களை வழிபடலாம், ஆனா பொதுவா நம்மளுடைய பழக்கமானது பகவானோடு இணைந்து வழிபடுற குரு பரம்பரையின் மூலமா வழிபடுறது. அதனாலதான் குரு பரம்பரை இருக்கு. குருக்ஷேத்திரத்துல நடந்ததை நினைவு கூர்ந்து அம்பு படுக்கையில இருக்கும் போது பீஷ்மர் பாடுறார். தன்னுடைய மரண நேரத்துல அவர் எல்லா விதமான உபதேசங்களையும் கொடுத்துட்டு மரணத்தை சந்திக்கலாம்னு அவர் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கிருஷ்ணரை பார்த்து கொண்டு கிருஷ்ணரை புகழ்ந்து கொண்டு உடலை விட போறார். இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள், அவர் கிருஷ்ணரை புகழக்கூடிய ஸ்லோகங்கள் வரும். அதன் பிறகு அவர் கிருஷ்ணரை பார்த்து கொண்டே தன்னுடைய உடலை விட்டு செல்வார் கிருஷ்ணருடைய லோகத்துக்கு. பார்த்த சாரதி லோகம் அப்படின்னு ஒரு லோகம் இருக்கு வைகுண்ட லோகத்துல. அங்க பீஷ்ம தேவர் நித்தியமா கிருஷ்ணரோட இருக்கார். அந்த லோகத்துக்கு அவர் போறார். இங்க இருந்து அதுக்கு தன்னை தயார்படுத்தின் இருக்க யாரு? பர்பர் கடோத்கஜனுடைய மகன்
கிருஷ்ணரே.
எனக்கு நினைவில்லை, ஞாபகம். சரி, அவர் கிருஷ்ணருடைய கையில இறக்கணும்னா அதுல
என்ன
தெரியல, எனக்கு தெரியல. ஆச்சாரியர்கள் யாரும் பர்பரிய வீரிய ரசத்துக்கு ஒப்பிட்டதாக நான் பார்க்கல, எனக்கு தெரியும். வேற ஏதாவது கேள்விகள்?
கையால
முதல்ல நம்ம பேசின விஷயங்களுக்கு சம்பந்தமா ஏதாவது கேள்வி இருக்கான்னு பார்க்கலாம், இல்லைன்னா இந்த ஒரு கேள்வியை சொல்லலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா நம்ம பேசின விஷயங்களுக்கு சம்பந்தமா? ஓகே. கிருஷ்ணர் ஒரு வேடனுடைய அம்பின் பட்டு மரணம் அடைந்ததாக சொல்லப்படுது. அது எப்படி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது கிருஷ்ணருடைய ஏற்பாடு. கிருஷ்ணர் லட்சோபலட்சம் படைகளை தனி ஆளாக சமாளித்து தனி ஆளாக கொன்றவர். அவருக்கு ஒரு வேடனுடைய அம்பு பட்டு மரணம் நிகழ முடியுமா? என்ன ஒரு சாதாரண நபருக்கு கூட ஒரு வேடனுடைய அம்பு பட்டு மரணம் நிகழ முடியாது. உங்களுக்கு இப்போ நான் இருக்கேன், என்னை வந்து என் மேலே ஒரு வேடன் அம்பு எய்கிறான், நான் உடனே செத்துருவேனா? சாக மாட்டேன். சாவேன் எப்படின்னா, நெஞ்சில் குத்துனா, நெஞ்சில் அம்பு வந்து குத்துச்சுன்னா ஓகே வா. கால் விரலில் கால் நுனியில் அம்பு படுறதன் மூலமாக சாதாரண ஒரு மனுஷனாவது சாவானா? என் கேள்விக்கு பதில் சொல்லணும். யாருமே சாக மாட்டாங்க. விரல் நுனியில் வந்து ஒரு அம்பு படுது அப்படின்னா அதனால யாராவது மரணம் அடைவாங்களா? நிச்சயமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் எவ்வளவோ போர் படைகளை துவம்சம் செய்தவர், அவர் ஒரு வேடனுடைய சாதாரண அம்பினால மரணம் அடைவாரா? என்ன சாத்தியமில்லாத ஒன்று. பகவானுடைய ஏற்பாடு, அவர் லீலைகளை முடிக்கணும் அப்படிங்கிறனால அவர் அந்த மாதிரி முடிச்சார். அம்பு வந்து படுது, பட்டரையும் ஏதோ யாரையோ நம்ம வந்து கொண்டிருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சு வேடன் வந்து பார்க்குறான். அங்கே கிருஷ்ணர் உட்காந்துருக்கார், அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கார், அமைதியாக உட்காந்துருக்கார் கிருஷ்ணர். ஐயோ அம்பு பட்டுருச்சு, வலிக்குது, துடிச்சுட்டு அவர் ஒன்றும் சாகலை, அப்படி ஒன்றும் சாகலை. அம்பு பட்டரையும் அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கார். ஐயோ உங்க மேல அம்பு எழுதிட்டனா, என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாம பட்டுருச்சு. அது வந்து கிருஷ்ணருக்கு வந்து சும்மா ஏதோ ஒரு சின்னோண்டு ஒரு பூவை தூக்கி போட்டால் கூட அது கூட வலி அதிகமாக இருக்கும். அந்த கிருஷ்ணருக்கு அந்த அம்பினுடைய வலி அப்படிங்கிற வலிங்கிற கருத்தே அவருக்கு கிடையாது அவர்கிட்ட. அதனால வந்து அவர் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். கிருஷ்ணர் சொல்கிறார், சரி இதை வந்து நான் ஒரு உண்மையில் இது உன்னுடைய செயல் கிடையாது, நீ அவனும் கிருஷ்ணருக்கு பக்தி, கிருஷ்ணருக்கு மேலே எந்த ஒரு பொறாமையும் இல்லாத நபர். அதனால கிருஷ்ணர் சொல்கிறார், உன்னை நான் காரணமாக வச்சு இந்த உலகத்தை விட்டு போகணும்னு முடிவு பண்ணியிருந்தேன், அதுக்காக தான் இப்படி ஏற்பாடு பண்ணேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அங்கேருந்து கிளம்புற. அதுதான் கிருஷ்ணர் செய்த செயல ஒழிய, கிருஷ்ணர் வந்து அந்த அம்பினால் சாகலை. அம்பு பட்டதுக்கப்புறம் அவர் பாடு உட்காந்து அவர் அவனுக்கு வந்து அந்த வேடனுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு வேடனுக்கு ஆசி வழங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய லோகத்துக்கு போகிறார். சில நேரங்களில் கிருஷ்ணருடைய சில செயல்கள் நாஸ்திகர்களை குழப்புவதற்காக இருக்கும், அறிவற்ற மக்களை குழப்புவதற்காக இருக்கும். அதுபோல இதுவும் ஒரு செயல். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.